பகல் போல் எரியும் அன்பு, அது பகல் போல் மனம் பரவும். பகல் போல் எரியும் அன்பு, அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உனை நினைத்தார் நான் மலையாய்
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்துவில் அன்பில் இணைந்தவர்களே, நமது ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களுக்கு இனிய வணக்கத்தையும் ஆசீர்வாதங்களையும் உரித்தாக்குகிறேன். தவக்காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமை திருப்பலிக்கு உங்களை அன்போடு அழைத்தும், இந்த நாளில் இறை வார்த்தை வழியாகவும் நோன்பு குறித்தும் பக்தி முயற்சிகளை குறித்தும் ஆண்டவர் நம்மோடு பேச இருக்கிறார். ஆகவே இறை வார்த்தை பகிர்வுகளே, இறைவன் வெளிப்படுத்துகின்ற அத்துணை காரியங்களும் நாம் நமதாக்கி நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் விரும்புகின்ற வகையில் நாம் நோன்பினையும் பக்தி முயற்சிகளையும் முன்னெடுக்க இந்த பள்ளியின் வழியாக நாம் இறையருள் வேண்டுவோம். இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பலவீனங்கள், குற்றங்கள், பாவங்கள் அனைத்தையும் எண்ணி பார்த்து வானக தந்தையிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தும் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமேன்.
இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இன்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்களின் வலுவின்மையை இரக்கத்துடன் கண்ணோக்கும் மாட்சிக்குரிய உமது வழக்கையை நீட்டி எங்களை என்னாலும் நீர் பாதுகாப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
ஆமே.
முதல் வாசகம். உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதன்றோ நாம் விரும்பும் நோன்பு. இறை வாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 58, இறை வசனங்கள் 1-9 முடிய. இறைவனாகிய ஆண்டவர் கூறுகிறார், பேரொலி எழுப்பி கூப்பிடு, நிறுத்திவிடாதே. எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து. என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்துக்கூறு. அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களினும் போலும் தங்கள் கடவுளின் கட்டளையை கடைபிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள். என் நெறிமுறைகள் பற்றிய அறிவை நாடுகின்றார்கள். நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகின்றார்கள். கடவுளை அணுகி வர விளைகின்றார்கள். நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காததை ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட போது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கின்றார்கள். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள். உங்கள் வேலையாட்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள். இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள். இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது. ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது? ஒருவன் நாணலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு? இதையான் நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள். கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதுமன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு. பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதுமன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரலிடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை: நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை.
நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் மற்று போகும்படி என்னை தூய்மை படுத்தி அருளும். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா அவமதிப்பதில்லை. ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண்ணும் நேர்கின்றது. உனக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உன் பார்வையை தீயது செய்தேன். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீ அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீ அவமதிப்பதில்லை.
கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, இன்றும் மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோ. இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, என்றும் மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோ. நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள், அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, என்றும் மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோ.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூயன செய்திகளிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
மத்தேயு செய்தி அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 14-15. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்தும், நாங்களும் பரிசெய்யரும் அதிகமாக நோன்பு இருக்கும், உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மனவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, நம்மை மீண்டும் புதுப்பித்து கொள்ள ஒவ்வொரு ஆண்டும் தவக்காலம் நமக்கு வழங்கப்படுகின்றது. மீண்டுமாய் இந்த ஆண்டில் நாம் தவக்காலத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். 40 நாள்களும் இறைவனுக்கு உகந்த விதத்திலே இன்னும் அதிகமாய் அவரை நாம் நாடி செல்ல, நாம் முன்னெடுக்கிற அநேக காரியங்கள் வழியாகும் நாம் இன்னும் இறைவனுக்கு மாட்சியை உரித்தாக்க, இந்த நாட்களில் இறைவனுடைய ஆசீர்வேண்டி நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய பங்கு சமூகமும் இந்த தவக்காலத்தை சிறப்பாக பயன்படுத்துவோம். இறைவன் தாமே நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் அவர் துணையாக வந்திருந்தும் அவருடைய கரம் நம்மோடு நிரம்ப செயல்பட்டு மன நிறைவின் காலமாக, மீண்டும் இறைவனை அதிகமாக நெருங்கிச் செல்கின்ற காலமாக இந்த ஆண்டு தவக்காலம் நமக்கு அமைந்திட அவரே நமக்கு கிருபை செய்வாராக. அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளில் நாம் நோன்பினை குறித்து வாசகங்களிலே வாசிக்க கேட்டோம். தவக்காலத்தில் நாம் பல்வேறு விதமான பக்தி முயற்சிகளை முன்னெடுக்கிறோம். சிலர் வீடுகளிலே காசினை சேகரித்து வைத்து அதை சேமித்து வைத்து ஏழைகளுக்கு உதவுவார்கள். இன்னும் சிலர் தங்களுடைய உணவை குறைத்து கொண்டு ஏழைகளுக்கு உதவுவார்கள். எந்தெந்த வழிகளிலெல்லாம் இயலாத மக்களை நாடி செல்ல முடியுமோ அந்த வழிகளையெல்லாம் கண்டுபிடித்து நாம் பல்வேறு நன்மையான காரியங்களை செய்வதற்கு இந்த தவக்காலத்தை பயன்படுத்துகிறோம். அப்படி நாம் முன்னெடுக்கிற ஒரு பக்தி முயற்சிகளுள் தலை சிறந்ததும் பலராலும் அறியப்பட்டதும் கடைபிடிக்கப்படுவதும் தான் இந்த நோன்பு. நம்முடைய மனதில் முதலில் நாம் பதித்து கொள்ள வேண்டியது, எவையெல்லாம் நோன்பு கிடையாது, எவையெல்லாம் நோன்பு இல்லை என்பதன் தெளிவை நாம் பெற்றோம் என சொன்னால் உண்மையான நோன்பினை நாம் முன்னெடுக்க முடியும். முதலில் உண்ணாவிரதம் என்பது நோன்பு கிடையாது. நமக்கு பிடிக்காத ஒரு மனிதரையோ, பிடிக்காத ஒரு நிலைப்பாட்டையோ, பிடிக்காத ஒன்றையோ, நம்முடைய விருப்பமின்மையை, நம்முடைய எதிர்ப்பை நாம் வெளிக்காட்டுகின்ற ஒரு அகிம்சையான எதிர்ப்பின் அடையாளம்தான் உண்ணாவிரதம். அது நோன்பு கிடையாது. பட்டினி என்பது நோன்பு கிடையாது. உணவை தவிர்ப்பது என்பது வேறு, உணவு இன்றி தவிப்பது என்பது வேறு. பட்டினி என்பது உணவை தவிர்ப்பது அல்ல, மாறாக உணவின்றி தவிக்கின்ற நிலை, உணவின்றி வாடுகின்ற நிலை, வறுமையின் இன்னொரு முகம் பட்டினி. ஆகவே பட்டினி என்பது நோன்பு கிடையாது. அப்படி என்றால் நோன்பு என்றால் என்ன? உடல் என்கின்ற ஊடகத்தின் வழியாக கடவுளுக்கு நாம் நம்மையே அர்ப்பணிப்பதுதான் உண்மையான நோன்பு. உடல் என்கின்ற ஊடகத்தின் வழியாக கடவுளுக்கு நாம் நம்மையே அர்ப்பணிப்பதுதான் உண்மையான நோன்பு. ஆக அன்பிற்குரியவர்களே, உண்ணாவிரதமும் அல்ல, பட்டினியும் அல்ல, நம்மை கடவுளுக்கு அர்ப்பணிப்பதுதான் உண்மையான நோன்பாக இருக்கிறது. நம்முடைய மனதில் ஒரு அடிப்படையான கேள்வி எழ வேண்டும். இந்த நோன்பு என்பது நம்முடைய கிறிஸ்தவ மதத்திற்கு மட்டும்தான் உரியதா என்கின்ற கேள்வி எழ வேண்டும். பதில் நாம் அறிந்ததே, கிறிஸ்தவ மதத்திற்கு மட்டுமல்ல, விதிவிலக்கின்றி எல்லா மதங்களிலும் இந்த நோன்பானது கடைபிடிக்கப்படுகின்றது. குறிப்பாக மிகப்பெரிய மதங்களான இந்து சமயத்திலும், இஸ்லாமிய சமயத்திலும், யூத சமயத்திலும் கூட நம்மை போல அவர்கள் அவர்களுடைய நம்பிக்கையின் பின்னணியிலே, அவர்களுடைய இயன்ற வழிகளிலெல்லாம் அவர்கள் நோன்பினை கடைபிடிக்கிறார்கள். முதலில் நாம் அதை குறித்த ஒரு சிறு பார்வையை பெற்றுக்கொள்வது நலமாக இருக்கும். நம்முடைய இந்து சகோதரர்களை பார்க்கிறோமே, அவர்கள் நோன்பு என்பதை விரதம் என அழைக்கிறார்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திற்கும், ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஏற்றபடி அவர்கள் விரதத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே அமைத்திருப்பதை நாம் காணலாம். ஆண்டு முழுவதும் அவர்கள் முன்னெடுக்கின்ற விரதத்திற்கு புராண விரதம் என அவர்கள் பெயரிடுகிறார்கள். ஒரு நன்மையை நாம் பெறுவதற்கு அதற்காக அவர்கள் செய்கின்ற விரதம் காமிய விரதம் என அழைக்கிறார்கள். தவிர்க்கப்பட முடியாத ஒரு விரதத்தை அவர்கள் நித்திய விரதம் என்று அழைக்கிறார்கள். வாரத்தில் சில நாட்கள் அவர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற நாட்களில் விரதம் இருக்கிறார்களே, அவற்றிலும் கூட அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? சுக்கரவாத விரதம் என சொல்லி இன்னும் பல்வேறு பெயர்களில் பல்வேறு நிகழ்வுகளுக்கு, சடங்குகளுக்கு அவர்கள் விரதங்களை முன்னெடுக்கிறார்கள். அதுதான் நம்முடைய நோன்பு. நாம் நோன்பு என்பதை அவர்கள் இன்னொரு பெயரிலே முன்னெடுக்கிறார்கள். இப்படி அந்த சமயத்தில் நோன்பு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாமிய சமயத்தை எடுத்துக்கொள்வோம். அவர்களுக்கென சொல்லி 5 அடிப்படை கடமைகள் இருக்கிறது. அந்த 5 அடிப்படை கடமைகளில் 3வதாக இருப்பதுதான் அவர்கள் இருக்கிற நோன்பு. இந்த நோன்பு இருக்கிற மாதத்தை அவர்கள் ரமலான் மாதம் என அழைக்கிறார்கள். இந்த மாதத்தினுடைய தனிச்சிறப்பு என்ன? இது அருள் நிறைந்த மாதம். இறைவனை இன்னும் அதிகமாக நாம் நெருங்குகிற மாதம். நரகத்தின் வாசல் அடைக்கப்பட்டு சொர்க்கத்தின் வாசல் திறந்திருக்கிற மாதம். திருக்குரானை அவர்கள் பெற்றுக்கொண்ட மாதம் என சொல்லி அவர்களும் இந்த மாதத்திலே நோன்பிருந்து நன்மையான காரியங்களை செய்கிறார்கள். தம்மை போல் வாழ்கின்ற ஒரு மனிதனுடைய பசியை அறிந்து கொள்வதற்கு இந்த நோன்பு அவர்களுக்கு மிகப்பெரிய உதவியாயிருந்து இவர்களும் முன் சென்று உதவ அவர்களை உந்தி தள்ளுவதை பார்க்கலாம். இந்த ரமலான் மாதத்தில் ஒருவன் நன்மைகளை செய்யவில்லை என சொன்னால் அவன் அந்த நன்மையின் பயனை அவன் இழப்பதாகவும், இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்கவில்லை என சொன்னால் அவன் இறைவனை விட்டு வெகு தொலைவிற்கு செல்கிறான் எனவும் ரமலான் எடுத்துரைக்கிறது. யூத சமயம் எப்படி கற்பிக்கிறது பாருங்கள். பல்வேறு புரிதல் இருக்கிறது. பழைய ஏற்பாடு முழுமைக்கும் பார்க்கிறோம், மனம் திரும்புகின்ற பொழுது, கடவுளுக்கு எதிராக பேசுகின்ற பொழுது, கடவுளுக்கு எதிராக செய்கின்ற பொழுது, இறை வாக்கினர்கள் வழியாக கண்டிக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் அவர்கள் நோன்பிருந்து மீண்டுமாய் ஆண்டவரிடத்திலே திரும்பி வருவதை பார்க்கிறோம். 2 அடிப்படையான காரியங்கள். 1, கடவுளின் இரக்கத்தை பெறுவதற்கும் மன்னிப்பை சுவைப்பதற்கும் அவர்கள் நோன்பினை முன்னெடுத்தனர். முக்கியமான தினங்களில் திருமண நாளன்று, ஆசிரியர்கள் பெரியவர்கள் இறந்த நாளன்று அவர்கள் நோன்பிருப்பதை ஒரு சடங்காக செய்கிறார்கள். ஒருவேளை சட்ட நூல்கள் என அழைக்கப்படுகின்ற அந்த தோரா கை தவறி கீழே விழுந்தால் அந்த ஒட்டுமொத்த சமூகமும் ஒன்று கூடி நோன்பு இருக்கும் என சொல்லி நாம் ஆசிக்கலாம். ஆக எல்லா மதங்களிலும் அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையினுடைய பின்னணியிலே இயன்ற வழிகளிலெல்லாம் அவர்களுக்கு எந்த வழி பொருள் கொடுக்கின்றதோ, ஆன்ம நிறைவு வழங்குகின்றதோ, அந்த வழிகளில் அவர்கள் நோன்பு இருக்கிறார்கள். இந்த வரிசையில்தான் நாம் நம்முடைய கிறிஸ்தவத்தையும் பார்க்கிறோம். நம்முடைய கிறிஸ்தவத்திலும் நாம் நோன்புகிறோம். 40 நாட்கள் இதற்கெனவே தனியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருச்சபையினுடைய கட்டளை விதியின் 1252 1253 நோன்பு இருப்பதை குறித்து நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றன. ஆனால் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய மதத்திற்கும் ஏனைய மதங்களுக்கும் இடையில் ஒரு வேறுபாடு, ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். அதுதான் நம்மை தனித்துவம் மிக்கவர்களாக பிரித்து காட்டுகிறது. மேலோட்டமான புரிதல் என்ன? நாம் நோன்பு இருப்பது இரண்டு விதங்களில், ஒன்று மனமாற்றத்திற்காக, இரண்டாவது தயாரிப்பிற்காக. இந்த மனமாற்றத்தினுடைய நோன்பு எதை குறிக்கிறது? நான் கடந்து வந்த பாதையில் நான் தவறாக வாழ்ந்துவிட்டேன், நான் பாவத்திற்கு பலியாகி போனாகவே நான் மனம் வருந்தி என் பழைய வாழ்க்கைக்காக நான் இறைவனிடத்திலே மனம் வருந்தி ஒரு புதிய வாழ்க்கையை துவங்குவதற்கு, மனமாற்றத்தை முன்னெடுப்பதற்கு ஒரு வகையில் நாம் நோன்பு இருக்கிறோம். இரண்டாவது பார்க்கிறோம் தயாரிப்பிற்காக. இதுவரை கடந்து வந்தது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நான் முன்னெடுக்க போகிற பணியில், நான் முன்னெடுக்க போகிற அத்துணையிலும் இறைவனுடைய கரம் என்னோடும் என் கரம் இறைவனோடும் இணைந்திருக்க நாம் தயாரிப்பதற்காக இந்த நோன்பினை முன்னெடுக்கிறோமாக. மிக எளிதான புரிதல், கடந்து வந்ததற்காக மனமாற்றத்தினுடைய நோன்பு, கடக்க இருப்பதற்காக தயாரிப்பின் நோன்பு. ஆனால் இது மட்டும் நோன்பினுடைய வேரோட்டமான புரிதல் கிடையாது, இது மிகவும் மேலோட்டமானது தான். எப்படி வேரோட்டமாக அடிநிலையிலிருந்து நாம் நோன்பை புரிந்து கொள்ள முடியும்? கடவுளே இதற்கு புதிய பார்வையை, புதிய பொருளை கொடுக்கிறார். கடவுள் எப்படி சொல்லி? முதல் வாசகத்தை வாசிக்கிற பொழுது கடவுள் இலைமறை காயாக வரிகளுக்கு இடையில் அவர்கள் பொருள் கொடுப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எனக்கு என்ன செய்கிறீர்கள் என்பதல்ல நோன்பு, மாறாக என் பெயரில் நீங்கள் பிறருக்கு என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் உண்மையான நோன்பு என சொல்லி அங்கு இறைவன் தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கிறார். எனக்கு என்ன செய்கிறீர்கள் என்பதல்ல, என் பெயரில், என் பெயரால் நீங்கள் பிறருக்கு என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் நோன்பினுடைய அடிப்படை பொருளாக இறைவன் நமக்கு கொடுக்கிறார். நாம் கற்பிக்கின்ற பொருளை விட, விளக்கத்தை விட இறைவன் கொடுப்பது இன்னும் உன்னதமானது. நம் முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், மக்கள் புலம்புகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் விரதம் இருந்த பொழுது கடவுள் எங்களை கவனிக்கவில்லையே, கடவுள் எங்களை கண்டுகொள்ளவில்லை என சொல்லி அவர்கள் கடவுளிடத்திலே முறையிடுகிறார்கள். ஆனால் கடவுள் எப்படி சொல்லுகிறார்கள் பாருங்கள், வார்த்தைகளை அடிக்கொடுகிறார். நாங்கள் எங்களை ஒடுக்கிக் கொண்டோம், நாணலைப் போல தலை சாய்ந்து கொண்டோம் என சொல்லி அவர்கள் முறையிட்டு, நாங்கள் இப்படி செய்ததையெல்லாம் இறைவன் கண்டுகொள்ளவில்லையே, கவனிக்கவில்லை என சொல்லி இவர்கள் குற்றம் சாட்டினாலும் கடவுள் சொல்வது பாருங்கள், தங்களை ஒடுக்கிக் கொள்வதா நோன்பு? நாணலைப் போல உங்கள் தலைகளை சாய்த்து கொண்டு நீங்கள் சாக்கு உடை உடுத்தி இருப்பதா உண்மையான நோன்பு? கடவுள் சொல்கிறார், உங்களுக்காக நெருக்கின்ற பொழுது அது கடவுளின் பார்வையில் மேலான நோன்பாக ஒரு காலம் இருக்கப் போவதே இல்லை. நாங்கள் எங்களை ஒடுக்கிக் கொண்டோம், நாங்கள் எங்களை தாழ்த்தினோம், நாங்கள் சாக்குடை உடுத்தினோம், நாங்கள் நோன்பு இருந்தோம் இல்லை, நாங்கள் என சொல்லி அவர்கள் முன்னெடுக்கின்ற நோன்பை கடவுள் எப்படி சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் பிறரை ஒடுக்குவதற்காக, நீங்கள் பிறரை அடிமைப்படுத்துவதற்காக, நீங்கள் வீண் சண்டையிடுவதற்காக, நீங்கள் பிறரை கையால் தாக்குவதற்காகவே நீங்கள் அவற்றையெல்லாம் செய்கிறீர்கள். ஆக கடவுளுடைய பார்வையில் ஒரு மனிதன் தனக்கு மட்டும் என சொல்லி சுய லாபத்தை பெறுவதற்காக முன்னெடுகின்ற நுண்பை அவர் எப்படி சொல்கின்றார்? உங்கள் உடலை பயன்படுத்தி நீங்கள் கடவுளுக்கு எதிராக, மனிதருக்கு எதிராக செய்கின்ற வன்முறையாகவே அவர் பார்க்கிறார். உங்களை மட்டும் ஒடுக்கிக் கொள்ளுதல், உங்களை மட்டும் நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுதல், இதற்காக கடவுளுடைய ஆசுரை, கடவுளுடைய உடனிருப்பை பெற்றுக்கொண்டு பிறரிடத்தில் சண்டையிடுவதற்காம், ஒடுக்குவதற்காம், அடிமைப்படுத்துவதற்காம், தாக்குவதற்கா இல்லை, அது உடல் என்னும் ஊடகத்தின் வழியாக செய்கிற வன்முறையாக கடவுள் பார்க்கிறார். உடலை பயன்படுத்தி செய்கிற வன்முறை அல்ல நோன்பு, கடவுள் சொல்லுகிறார், உடலை பண்படுத்தி பிறருக்காக வாழ்கின்ற நெறிமுறையாக அவரதை பார்க்கிறார். அதுதான் கடவுளுடைய பார்வையில் உண்மையான நோன்பாக இருக்கிற. இந்த இடத்திலே நமக்கு ஒரு கேள்வி எழலாம், நான் நல்லதை செய்ய வேண்டும் என சொன்னால், நன்மையான காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என சொன்னால் நோன்பு இருப்பது அவசியமா என்கின்ற கேள்வி எழ வேண்டும். அன்பர்களே, நல்லது செய்வதற்கு, கடவுளை அணுகிச் செல்வதற்கு நோன்புதான் ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல. நோன்பு மட்டுமல்ல, நோன்போ ஏனைய பக்தி முயற்சிகளோ இவற்றையெல்லாம் செய்தால் மட்டும்தான் கடவுளுக்கு உரிய வாழ்க்கையை வாழ முடியுமா என்பதை கேட்டால் கிடையாது. நோன்பு இருக்காமலும் கூட ஒரு மனிதன் கடவுளுக்கு கொஞ்சம் செய்யலாம். அதைத்தான் நாம் தவக்காலம் கடந்திருக்கிற மீதி நாட்களெல்லாம் செய்து கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த நோன்பு இருக்க சொல்வதனுடைய பொருள் என்ன? நாம் கற்றுக்கொண்ட முதுமொழி என்ன? தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும், தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மம். நம்ம கற்றுருப்போம், எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. முதல்ல உன்ன கவனி, உன்னுடைய பிள்ளை, உன் குடும்பம், உன் உறவு, உன்னுடைய ஊர், இதை கடந்து உனக்கு நேரம் இருந்தால், மனம் இருந்தால், வசதி இருந்தால், வாய்ப்புகள் இருந்தால் நீ பிறருக்கு செய்யலாம். இதுதான் தனக்கு மிஞ்சி தானமும் தர்மம். ஆனால் கடவுளுடைய பார்வையில் அவர் நோன்பை எப்படி வரையறுக்கிறார் தெரியுமா? தனக்கு மிஞ்சி அல்ல, தன்னையும் மிஞ்சி பிறருக்கு செய்வதுதான் உண்மையான நோன்பு என சொல்லி இயேசு கடவுள் இங்கு குறிப்பிடுகிறார். தன்னையும் மிஞ்சி பிறருக்கு செய்வதுதான் உண்மையான நோன்பு. ஆம் அன்பிற்குரியவர்களே, ஒரு மனிதன் எப்பொழுது நோன்பு இருக்கிறானோ, எப்பொழுது பக்தி முயற்சி முன்னெடுக்கிறாரோ, அவர் தன் ஆசைகளை எல்லாம் கட்டுப்படுத்துகிறார், அவர் தன்னை அடக்குகிறார், அவர் தன்னை ஒடுக்குகிறார், தன்னை அவர் கடந்து செல்லுகிறார். நோன்பு இருக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற விளைவுகள் இதுதான். தன்னை ஒரு மனிதன் ஒடுக்குகின்ற பொழுது, அடக்குகின்ற பொழுது, கட்டுப்படுத்துகின்ற பொழுது அவன் தன்னை கடப்பவனாக மாறுகிறானே, இங்குதான் அவன் தன்னையும் மிஞ்சி பிறருக்கு அவனால் பணி செய்ய முடிகின்றது. எவன் ஒருவன் பிறரின் தாகத்தை உணர்ந்து கொள்கிறானோ அவன் மட்டுமே தண்ணீர் கொடுப்பான். பிறரின் பசியை எவன் உணர்கிறானோ அவன் தான் அன்னமிடுவான். எவன் ஒருவன் அடிமைத்தனத்தின் வேதனை உணர்ந்திருக்கிறானோ அவனுக்குத்தான் சுதந்திரத்தின் அருமை தெரியும். யார் ஒருவர் வேதனையை கண்ணீர் சிந்திருக்கிறாரோ அவருக்குத்தான் புன்னகையின் மகிழ்ச்சியின் அர்த்தம் புரியும். நாம் நோன்பு இருக்கின்ற பொழுது, துன்பங்களை நாம் நம்முடைய தோள்களை தாங்கி சுமக்கின்ற பொழுது, நம்மை போல் இன்னொரு மனிதனும் அதே துன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது, நாம் நம்மை கடந்து அவனுடைய நிலையிலிருந்து யோசிக்க ஆரம்பிக்கிறோம். எப்படி அவனுக்கு வலிக்கும், அவன் எப்படி பரிதவித்திருப்பான், எப்படி தனக்குள் வேதனை படுவான் என சொல்லி இறங்கி சென்று தன்னை கடந்து பிறரின் வேதனையை உணர்ந்து நாம் உதவி செய்கின்றோமே, அதுதான் நோன்பினுடைய மிகப்பெரிய பலன். அதுதான் இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறார். நீங்கள் சின்னஞ்சிறியோருக்கு செய்கின்ற பொழுதெல்லாம் அது எனக்கே செய்தீர்கள். இது எப்படி சாத்தியம்? ஒரு மனிதனால் தன் தேவைகளை குறைக்காத பொழுது, ஒரு மனிதனால் தன் ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாத பொழுது அவன் பிறருக்கு செய்வதென்பது அது கேள்விக்குறியாக மாறிப்போகின்றது. ஆனால் எப்பொழுது ஒரு மனிதன் தன் தேவை ஆசை அத்தனையும் குறைத்து கொண்டு அதை பிறருக்கு பயன்படுத்துகின்றானோ, பிறருக்கு ஓடோடு சென்று உதவுகின்றானோ, அங்கு இயேசு சொல்கின்றார், நீங்கள் அவருக்கு அங்கு செய்கின்ற உதவி அவருக்கு மட்டும் செய்வதல்ல, மாறாக நீங்கள் அவரையும் கடந்து அதை எனக்கே செய்கிறீர்கள். நோன்பினுடைய பக்தி முயற்சியினுடைய பின் பொருள் இதுதான். நாம் அனுபவிக்கின்ற வேதனைகளில், நாம் அனுபவிக்கின்ற அசௌகரியத்தில் பிறருடைய வேதனையை அசௌகரியத்தை நாம் உணர்ந்து கொள்கிறோம். நாமாகவே ஓடி சென்று கேட்பதற்கு முன்னால் அவர்களுக்கு இறங்கி உதவி செய்கிறோமே, அதற்குத்தான் இந்த பக்தி முயற்சி அத்தனையும் நோண்டும், அதற்காகத்தான். இதை எப்படி பார்க்கலாம்? ஒருவேளை நான் கடவுளுக்கு செய்ய வேண்டும் என சொன்னால் இது போன்ற சின்னஞ்சிற மக்களுக்கு செஞ்சு அதன் வழியாக தான் போக முடியுமா? இது குறுக்கு வழியா? இல்லை இல்லை, இது குறுக்கு வழி கிடையாது. நோன்போ பக்தி முயற்சிகளோ கடவுளை அடைவதற்கான குறுக்கு வழி அல்ல. மாறாக மத்தைய நற்செய்தியாளர் 7 அதிகாரத்திலே இடுக்கமான வாயிலை குறித்து பேசுவாரே, நோன்பும் பக்தி முயற்சியும் குறுக்கு வழி அல்ல, மாறாக நற்செய்தியாளரின் பார்வையில் இது குறுகலான வழி. அசௌகரியத்தின் வழி நமக்கு வழி கொடுக்கின்றது, வேதனைப்படுத்துகின்றது, பசி உருகிறோம், தாகம் உருகிறோம். ஆனால் இந்த இடுக்கமான வாயில்தான் நம்மை வாழ்வு களைத்து செல்கின்றது. நீங்கள் பிறருக்கு செய்கின்ற பொழுதெல்லாம் எனக்கே செய்தி சொல்கின்றாரே, எப்படி சாத்தியம்? இதோ என்னை போல ஒரு மனிதன் வேதனைப்படுகின்றான், நான் என்னை கடந்து அவனுக்கு செய்கிறேன், அதை பார்க்கிற கடவுள் எனக்கும் கைமாறு கொடுப்பார். நம்மை கடந்து செய்வதென்பது ஒரு வழிதான், வேதனை தான், இடுக்கமான வாயில்தான். ஆனால் அதன் வழியாக நாம் பயணப்படுவதற்கு இந்த பக்தி முயற்சி எல்லாம் பயன்படுகின்றதே, அதற்குத்தான் நாம் நோன்பு இருக்கிறோம், பிறரை உணர்ந்து கொள்ள. கடைசியில் இப்படியாக நற்செய்தியில் முடிப்பார், இந்த இடுக்கமான வாழ்வுக்கு அழைத்து செல்கின்ற பாதையை கண்டுபிடித்தோர் வெகு சிலரே என சொல்லி. அன்பிற்குரியவர்களே, நோன்பு இருப்பதற்கோ பக்தி முயற்சிகளை நாம் முன்னெடுப்பதற்கோ பல்வேறு விதங்களில் நாம் வேண்டாம் என சொல்லி ஒதுங்கி நிற்கலாம். என் உடல்நிலை சரியில்லை என சொல்லி நாம் இந்த ஆண்டோ அல்லது வருகின்ற ஆண்டுகளில் கடைபிடிக்காமல் இருக்கலாம். உண்மையான நோன்பு என்பது நான் மட்டும் பயனடைவது இல்லை, நான் மட்டும் பயனடைவது இல்லை, மாறாக நான் என் வழியாக பிறரை உணர்ந்து கொள்கிறேன். கடவுள் தன் உருவில் சாயலில் படைத்தாரே, என்னை போன்ற வழியும் வேதனையும் தவிப்பும் தானே இதுபோல் இருக்கின்ற அடுத்த உணர்வு இருக்கும் என சொல்லி அவனை உணர்ந்து நம்மை கடந்து ஓடோடி சென்று அவனுக்கு உதவுவதற்குத்தான் இந்த காலங்கள், இது போன்ற பக்தி முயற்சிகள். நற்செய்தியாளர் சொல்வது போல இந்த இடுக்கமான வாயில் வழியாக நாம் பயணப்படுவோம். கண்டிப்பாக பல சமயங்களில் வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம். வாய்ப்புகளை எப்படியாவது உருவாக்குவோம், தேவைகளை குறைப்போம், ஆசைகளை கட்டுப்படுத்துவோம். ஆனால் அடிப்படை கூட இல்லாமல் வாழ்கின்ற மக்கள் இருக்கிறார்களே, அவர்களை நோக்கி செல்லுவோம். இடுக்கமான வாயில் செல்வோம், ஆனால் அது நம்மை நிலை வாழ்வுக்கு கொண்டு செல்லும். அந்த வெகு சிலர் தான் கண்டுபிடித்தார்கள் என நச்சதலை சொல்லுகிறாரே, அந்த வெகு சிலரில் நாமும் ஒருவராய் மாறுவோம். அப்படி நாமும் ஒருவராய் மாற இந்த தவக்காலம் நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றது. அந்த வாய்ப்பினை பயன்படுத்துவோம். அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி நிலை வாழ்விற்கு செல்ல இந்த திருப்பள்ளி தாமே நமக்கு தேவையான அத்துணை ஆற்றலையும் பலனையும் கொடுக்கட்டும். இறைவன் நம்மோடு துணையாக இருந்தும் நாம் செய்வதை ஊரார் உற்றார் உலகறியாமல் இருக்கிறார். மேலிருந்தவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். வறியோருக்கும் எளியோருக்கும் இந்த நாட்களில் நாம் செய்வது அவருடைய கணக்கில் சேருகிறது. அவர் நமக்கு மீண்டும் கைமாறு கொடுப்பார். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். இறைவனுக்கு உகந்த நோன்பு என்பது நாம் நம்மை ஒடுக்கிக் கொள்வதல்ல, ஒடுக்கப்பட்டோரை தேடிச் சென்று அவர்களுடைய நிலையை நாம் அகற்றுவதுதான். ஆமீன்.